வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். சிறு கதையுடன் ஓஷோவின் உபதேசம். முல்லா என்பவர் அமெரிக்காவில் உள்ள கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். வாகனமும் அவருக்கு வழங்கப்பட்டது. வாகனம் ஓட்டக்கூடிய முல்லாவிற்கு அமெரிக்காவின் இடதுகை பழக்கம் வாகனம் ஓட்டுவதற்கு சிரமமாக காணப்பட்டது. அவர் ஒரு நாள் 11வது மாடியில் வாகனத்தை நிறுத்த முயற்சித்த போது பக்கத்து வாகனத்தை இடித்து விட்டார். உடனே போலீஸ்காரர்கள் வந்தார்கள். விசாரணை நடந்தது. படிவம் நிரப்ப கேட்கப்பட்டது. வழமையாக அந்த படிவத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும், விபத்தை தடுக்க என்ன செய்யலாம்? முல்லாவின் பதிலை பார்த்த அதிகாரி சிரித்து விட்டார். அதற்கு அந்த பதில், நான் மோதிய அந்த காரை அந்த இடத்தில் நிறுத்தாமல் வேறு இடத்தில் நிறுத்தியிருந்தால் நான் இடிச்சிருக்க மாட்டேன் என்பதுதான் அதன் உபதேசம். எப்போதும் மற்றவர்களை மதிப்பீடு செய்யும் உங்கள் பழக்கமானது ஒவ்வொருவரையும் உங்களை விட தாழ்ந்தவர்களாக கருதும் முயற்சியே அன்றி வேறில்லை. நன்றி, வணக்கம்.
இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண கோலம், இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண கோலம், ஒரு பூந்தென்றல் தாளாட்ட சில மேகங்கள் நீரூற்ற, இளஞ்சோலை பூத்ததா சங்கீதம் ஒன்று இருதான் பேசுகிறோம்.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றி எடுத்து கூறும் ஒரு கதையை பார்ப்போம். வழக்கமாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு லேசான முடிவுகள் தெரியும். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் எடுப்பது அரிது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வேறு கோணத்திலிருந்து பார்த்து பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் சாலச் சிறந்தது. இதை லேட்டரல் திங்கிங் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதை விளக்க ஒரு கதையை கூறுவோம். ஒரு விவசாயி திடீரென இறந்து விட்டான். அவனுக்கு மூன்று பிள்ளைகள். ஈமக்கிரிகைகள் முடிந்தவுடன் அவனது மூன்று பிள்ளைகளும் அவனது உயிலை படித்தனர். உயிலில் விவசாயி தனது நிலத்தை சம பங்குகளாக மூன்று பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுக்குமாறு படித்திருந்தான். அவனிடமிருந்த 19 மாடுகளை அவன் பிரிக்க சொன்ன விதம் பிள்ளைகளை தலைசுற்ற வைத்தது. மூத்த மகனுக்கு அரை பங்கும், இரண்டாம் மகனுக்கு கால் பங்கும், கடைசி மகனுக்கு 1/5 பங்கும் கொடுக்குமாறு எழுதப்பட்டிருந்தது. 19 மாடுகளை எவ்வாறு அப்படி பிரிப்பது? தலை குழம்பிய பிள்ளைகள் ஒரு துறவியுடன் யோசனை கேட்டனர். ஆழ்ந்து யோசித்த துறவி அவர்களிடம் தனது ஆசிரமத்தில் இருந்த ஒரு பசுவை கொண்டு வருமாறு சொன்னார். அதன்பின், இப்போது மொத்தமாக 20 பசுக்கள் இருக்கின்றன. உங்கள் தந்தை சொன்னபடி மூத்த மகனுடைய பங்கு 10 பசுக்கள் அரைவாசி, இரண்டாம் மகனுடைய பங்கு 5 பசுக்கள் கால் பங்கு, கடைசி மகனுடைய பங்கு 4 பசுக்கள் 1/5 பங்கு. மொத்தமாக 19 பசுக்கள் எடுக்கப்பட்டு விட்டன. ஒரு பசு மிஞ்சி உள்ளது. அதை நான் திருப்பி எடுத்துக் கொள்கிறேன், திருப்பி தானே என்று கேட்டார். பிள்ளைகளுக்கு பரம திருப்தி. பெரும் பிரச்சனையை தீர்த்து வைத்ததற்காக அவர்கள் துறவிக்கு பல முறை நன்றி கூறினர். துறவி வேறு கூணத்தில் ஆழ்ந்த முறையில் சிந்தித்ததால் ஒரு பெரும் பிரச்சனையை தீர்த்தார். இந்த கதை வேறு விதமாக சிந்திப்பதை பற்றி எடுத்து கூறுகின்றது. அடுத்ததாக ஒரு கவிதை. தமிழனின் வாழ்வுரிமை எங்கே, தமிழனின் வாழ்வுரிமை எங்கே? இதை எழுதியவர் திருமதி ஸ்ரீதரன், நூர்பக்கை சேர்ந்தவர். மிகவும் நெஞ்சை உருக்கும் கவிதை. எத்திசை போனாலும் தமிழன் படம் தடம் பதித்திருப்பான், அத்திசை தன்னில் தமிழன் அடிமையாய் கிடப்பான். சொத்துரிமை கேட்டு வழக்கு போட்டவனுக்கு வாதாடி வென்று கொடுக்க வக்கீல் கிடைப்பான். எமது வாழ்வுரிமை கேட்டு கொடி பிடித்து நடந்தும் இந்த வெளிநாட்டுக்காரன் சும்மாதானே கிடந்தான். எத்திசை போனாலும் தமிழன் தடம் பதித்திருப்பான், அத்திசை தன்னில் தமிழன் அடிமையாய் கிடப்பான். சொத்துரிமை கேட்டு வழக்கு போட்டவனுக்கு வாதாடி வென்று கொடுக்க வக்கீல் கிடைப்பான். எமது வாழ்வுரிமை கேட்டு கொடி பொடித்து நடந்தும் இந்த வெளிநாட்டுக்காரன் சும்மாதானே கிடந்தான். கடவுளே கடவுளே என்று கைகூப்பி கதறிய போதும் ஒரு கருணை இல்லை என்று ஆனதுதான் கவலையடா. இனி மண்ணில் மனிதநேயம் ஒன்றே முக்கிய தேவையடா. இறந்த காலம் அழுது வாழ்ந்தாலும் நிம்மதியாக இருந்தோம். நிகழ்கால வாழ்வதை சிறைச்சாலையில் தொலைக்கின்றோம். எதிர்கால வாழ்வுரிமையை உலகத் தமிழரிடம் ஒப்படைக்கின்றோம். கடவுளே கடவுளே என்று கைகூப்பி கதறிய போதும் கருணை இல்லை என்று ஆனதுதான் கவலையடா. இனி மண்ணில் மனிதரே ஒன்றே முக்கிய தேவையடா. இறந்த காலம் அழுது வாழ்ந்தாலும் நிம்மதியாயிருந்தோம். நிகழ்கால வாழ்வதை சிறைச்சாலையில் தொலைக்கின்றோம். எதிர்கால வாழ்வுரிமையை உலகத் தமிழரிடம் ஒப்படைக்கின்றோம். அந்த கவிதை மிகவும் உருக்கமான கவிதை, தமிழரின் வாழ்வுரிமை என்ற கவிதை. இறுதியாக சில தமிழ் பழமொழிகள். சிறப்பு என்பது ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கின்றது. எவ்வளவுதான் நமக்கு ஆற்றல் இருந்தாலும் அதை சரியான வகையில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த பழமொழி கூறுகின்றது. மனிதன் மதுவை குடிக்கின்றான், பின்பு மது மனிதனை குடிக்கின்றது. ஆமாம், முதலில் மனிதன் மதுவை குடிக்கின்றான், ஆனால் நாளடைவில் மது சிறிது சிறிதாக மனிதனின் உடல் நலத்தை பாதிக்கின்றது. எது தேவை? தீர்மானிக்க மனம், வழிவகுக்க அறிவு, செய்து முடிக்க கை. கேட்கின்ற அனைத்தையும் அப்படியே நம்புவதும் தவறு. கேட்ட அனைத்தையும் அப்படியே சந்தேகிப்பதும் தவறு. நேர்களை, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம்.
உள்ளத்தின் பாஷை என்ன சொன்னாலது தீருமா? கங்கை நீர் தாய போடும் கண்ணீர் அது தாயுமா? பெண்ணே தோகை வந்த பின்னே சோகம் இல்லையே, கண்ணே உன்னை தேடுகிறேன் வா, காதல் குயில் பாடுகிறேன் வா. காதல் என்றும் தீர்வதில்லை கண்ணீனி சோகமில்லை,
கண்ணாகுமை தேடுகிறேன் வா, காதல் குயில் பாடுகிறேன்.
தம்பி எங்கடா போறாய்? அங்க திரும்பி பார்க்கறாய் இல்லை? நான் கூப்பிட கூப்பிட என்ன அவசரம்? ஓஹோ, புது வருஷம் வரப்போகுதுண்டு, நீ பிஸியா தெரிகிறாய். ஆ, இப்படித்தான் ஊர்ல எல்லாரும் அப்படித்தான். புது வருஷம் வரப்போகுது, புது வருஷம் வரப்போண்டு கடையில போறதும் சாமான் வாங்குறதும் கொண்டாட வலிக்கிறதுமா திருறாங்க. அது சரி, புது வருஷம் வருஷா வருஷம் வரத்தானே போகுது. அந்த ஒரு நாள் மட்டும் புது வருஷம் மட்டும் கொண்டாடி என்ன தகராப்பா செய்யறது? இல்ல, நான் சும்மா கேட்கிறேன், இந்த பழைய வருஷத்துல என்ன செய்து நீங்கள்? இப்ப போச்சுதல்லோ, போக போகுதல்லோ, இன்னைக்கு கடைசி நாள். இந்த பழைய வருஷத்துல என்னத்தை செய்த நீங்கள்? ஒரு நல்ல விஷயம், அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தர ஒரு விளைவை கொடுக்குற ஒரு நல்ல விஷயம் என்னத்தை செய்திருக்கிறீங்க? அப்படி சிந்திச்சு பார்த்தீங்களே, புது வருஷம் வரப்போகுதுண்டு, அதை வரவேற்று அது செய்யத்தான் வேணும். புது வருஷம் வரட்டும், ஆனால் இருக்கிற வருஷத்தில் இன்னத்தை செய்தோம். ஒருக்கா சிந்திச்சு பாருங்கோ, எனக்கும் ஒரு சந்தேகம்தான், நானும் என்னத்தை செய்தேன்னு யோசிக்கிறேன். நான்டாடப்பா, இப்போ நான் என்னட்ட யாரும் இந்த கேள்வியை நீ திருப்பி கேட்டியோ எனக்கு கூட சொல்லலாம கிடக்கும். அப்ப ஏன் நான் இதை சொல்றேன்டால், இந்த வரப்போற விஷயத்தை பெரிசுபடுத்தி அந்த கொண்டாடுறது தேவை, ஏன்டா அதுதான் எங்கட குதூகலம். ஆனா என்ன செய்துட்டு வந்திருக்கிறோம் இவ்வளவு தூரம், இந்த 365 நாளும் என்னத்தை செய்திருக்கிறோம்? சரியாக ஏதாவது செய்தாதான் இந்த தொடக்கத்தை கொண்டாடுறோமே, அதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் கிடைக்கும். அப்ப தொடக்கத்தை நல்லா கொண்டாடி போட்டு அந்த ஒரு நாள் முடிஞ்ச உடனே சப்பண்டு போயிட்டால், நாங்கள் வாழ வேண்டிய ஒவ்வொரு நாளையும் கொண்டாட வேணும்டாப்பா. இந்த முதலாம் தேதி மட்டுமில்லை கொண்டாடுறது, அடுத்த அந்த ரெண்டாம் தேதி, அடுத்த வார மாதத்தில் எல்லா நாட்களும் நாங்கள் கொண்டாடிக்கொண்டே இருக்கணும். எப்படி கொண்டாட வேணும்? நாங்கள் நினைவில் வச்சிருக்கக்கூடிய மாதிரியான செயல்களை மற்றவங்களுக்கு செய்தால் ஒரு நல்ல கொண்டாட்டமாக இருக்கும் அது. யாடே, நீ நிற்காமல் என்ன என்னட்டு தப்பி ஓடுவோம்னு பார்க்குறாய்? சரி சரி, ஓகே ஓகே, எனக்கு தெரியும் தானே, ஆரோட்டியோ கதைச்சு கொண்டு நின்றுட்டு இவ்வளவு நேரமும் சாமான் வாங்க பண்ணி ஒன்றுமில்லாமல் இவ்வளவுக்கு வாராயின்னு வீட்டில் பேசுவாங்க அவ்வளோதான். அது எனக்கு தெரியுந்தான், நானும் அதில் பட்டவன் தானே. ஓ, ஓடு ஓடு, என்ன அரிசி பருப்பு கடலையெல்லாம் வாங்கிட்டு தானே வீட்டு ஓகே. சரியா, போ, ஓகே, அடுத்த வருஷம் சந்திப்போம். ஜோகி சிவம் அவர்களின் மனதின் சூட்சுமம் பற்றிய ஒரு சிறிய உரை.
இன்னொரு பெரிய சிக்கல், ரசனைக்கு மூல காரணம் எது என்று சொன்னேன், மனம். ரசனைக்கும் புத்திக்கும் சம்பந்தம் கிடையாது, ரசனைக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. மிகுந்த அறிவுடையவர்கள் எதையும் ரசிப்பதில்லை. அதனால் அறிவாளியாக இருக்க நான் விரும்புவதில்லை. மிகவும் அறிவுடையவர்கள் எதையுமே ரசிப்பதில்லை வாழ்க்கையிலே. காரணம், எதை பற்றியும் அறிவுபூர்வமாக யோசித்துக் கொண்டிருக்கிற போது வெறும் கவலையாக மாறுகிறது. தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சிந்தனை என்ற வார்த்தை கவலை என்ற வார்த்தை இரண்டுக்கும் ஒரே பொருள். பரதன் முகத்தில் வருத்தத்தோடு ராமனை பார்க்க போகிறான், சிந்தனை முகத்தில் தேக்கி என்று கம்பன் எழுதுகிறான். உரை எழுதியவர்கள் சிந்தனை என்பதற்கு கவலையை முகத்தில் தேக்கி என்று எழுதினார்கள். சிந்தனையாளர்கள் எப்போதும் வருத்தத்தோடையே இருக்கிறார்கள். ரசிகன் அப்படி அல்ல, எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பவன் ரசிகன். எனவே ரசிக்கிறவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவன் வருத்தமாக இருக்கிறான். ஒரு சில இடங்களில் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு ரசிப்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையின் விளையாட்டு முட்டாள்தனமானது. ஒரு குழந்தையின் சேட்டை நியாயமான அறிவுபூர்வமான எதோடும் அடங்காதது. ஆனால் அது தருகிற ஆனந்தத்தை ஒரு அறிவாளியால் தர முடியாது. எனவே ரசிப்பதற்கு மனம்தான் பிரதானமான ஒன்று. நான் இதன் பெருமையை சொல்லிவிட்டேன், மனத்தால் தான் நாம் ரசிக்கிறோம். எனவே ரசனை என்பது பெரிய விஷயம் என்று சொன்னேன். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. இந்த மனத்தால் ரசிப்பதால் நாம் நேற்று ரசித்த ஒன்று இன்றைக்கு நம்முடைய வெறுப்புக்கு உள்ளாகிறது. நேற்று எதை ஆஹா ஓஹோ என்று பாராட்டினோமோ அதையே இன்றைக்கு நாம் வெறுக்க தொடங்குகிறோம். இது ரசனையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆய்வு பகுதி. ஏன் திருமணத்திற்கு முன்பு ரசிக்கப்பட்ட மனைவி திருமணத்திற்கு பின்பு ரசிக்கப்படுகிறாளா என்பதுதானே உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. திருமணத்திற்கு முன்பு எதற்கு ஏங்கினானோ அதை கண்டால் பேயை கண்டது போல் பயந்து ஓடுகிறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். இது எதனால் ஏற்படுகிறது? இது அவளுடைய கோளாரா இவனுடைய கோளாரா? மனத்தின் சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் எவ்வளவு மேன்மையானது என்பதையும் சொன்னேன், மனம் எவ்வளவு சிக்கலானது என்பதை இப்போது சொல்கிறேன். மனம் எப்படிப்பட்டது என்பதற்கு பகவான் ரமணர் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். கிடைக்கும் வரை கடுகே ஆனாலும் அதை மலை போல் காட்டி. கிடைக்கும் வரை கடுகே ஆனாலும் அதை மலை போல் காட்டி, கிடைத்த பிறகு மலையே ஆனாலும் அதை கடுகு போல் காட்டுவது மனம். இதான் மனதனுடைய கோளாறு. நீங்க ஆசனாசியா ஒரு ஓவியம் வாங்கிட்டு வருவீங்க, அந்த ஓவியத்துக்கு அவ்வளவு விலை. அந்த ஓவியத்தை முதல்ல சோத்துல மாட்டிட்டு ஒரு நாள் பாப்பீங்க, ரெண்டு ஏழாவது நாள் பாத்திருக்கீங்களா? ஒரு வருஷம் கழிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு காலத்தில் சுவரை அலங்கரித்த ஓவியம் பிறகு சுவராகவே ஆகிவிட்டது. ரசித்தவனோ சுவரின் செங்கல்லாகவே மாறி போய்விட்டார். இந்த ரசனைக்குரிய இடம் இல்லாமல் போய்விட்டது. இது மனதின் கோளாறு. ஒரு காலத்தில் எது பெரிய விஷயமாக தெரிந்ததோ அது இன்னொரு காலத்தில் பெரிய விஷயமாக தெரியவில்லை. எனவே மனதின் எல்லையை புரிந்து வைத்திருக்க வேண்டும். பைரன் என்ற கவிஞனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருக்கு 60 பெண்களோடு நட்பு. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி என்று சிலர் நினைக்கிறார், நான் நினைக்கிறேன் அதைவிட பெரிய அதிர்ஷ்டம். அதில் யாரையும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. வாழ்வின் சுகங்களை அனுபவித்தார். ஆனால் 60 பெண்களையும் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை, நட்பாகவே தொடர்ந்து கொண்டிருந்தார். ஒரு பெண் மீது அவருக்கு காதல் பிறந்தது. அவள் மகா உற்சாகி, உன் நகம் கூட என் மீது பட முடியாது, திருமணம் முடியாமல் தவியாய் தவித்தார். தேவாலயத்துக்கு அழைத்து போனார். திருமணம் முடிவாயிற்று. அந்த திருமணத்தின் போது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த வெள்ளை தேவதை உடை உடுத்துக் கொண்டாள், இவள் கருப்பு சூட் அணிந்து கொண்டாள். இருவருமாக நடந்து வருகிறார்கள், படியில் இறங்கி வருகிறார்கள். அப்படி இறங்கி வருகிற போது ஒரு அழகான பெண் படியேறி வந்த.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.